have been considering how God wants us to live a life of joy and peace all the time.
Ella nerangalilum nam sandoshamum samadhanam nirainda vaalkai vaala vendum endru yovan virumbugiradhai nam devan virumbugiradhai nam dhyanithu kondirukkom.
One of the promises that God gave the children of Israel in the Old Testament
palaiyar paattu kaalathile israel makkalukku devan kodutha oru vaakkathatham
was in Deuteronomy 11 verse 21
ubhagam 11th adhigaram 21th vasanam
beginning at verse 18
18th vasanathin aarambathile
he said you must impress these words on your heart and your soul
unudaiya இருதயத்திலும் உடைய ஆத்மாவிலும் இந்த வார்த்தைகளை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் பதிக்க வேண்டும் என்று 19th வசனத்திலே தமிழில் வாசிக்கிறோம்
and you must teach them to your children verse 19 when you're in the house when you walk along the road when you lie down when you get up
உபாகமம் 11:20 லே உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று வாசிக்கிறோம்
and you must write these verses in your house it says in verse 20
இந்த வசனங்களை உங்கள் வீட்டு நிலைகளிலேயும் வாசல்களிலேயும் எழுதுவீர்களாக என்று 21st வசனத்தில் வாசிக்கிறோம்
and then he says here in my bible in the margin it says in verse 21 then your days will be like the days of heaven upon the earth
இந்த ஆங்கில வேதம் அந்த குறிப்பிலே அப்பொழுது பூமியிலே நீ வாழக்கூடிய நாட்கள் பரலோகத்தின் நாட்களைப் போல இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
That is the will of God that we live on earth our days are like how it is in heaven.
இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய நாட்கள் பரலோகத்தின் நாட்களைப் போல இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
But we have to say that the lives of many Christians it is not like the days of heaven.
ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையானது இந்த பூமியிலே பரலோகத்தின் நாட்களைப் போல இல்லை.
In heaven there is perfect joy and peace.
பரலோகத்திலே பூர்ண சமாதானமும் சந்தோஷமும் நிலவுகிறது.
Whatever may happen on this earth.
இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் சரி.
It does not affect heaven because God is on the throne.
அது பரலோகத்தை பாதிப்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் அங்கே தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார்.
The devil cannot find any place there
பிசாசுக்கு அங்கே எந்த ஒரு இடமும் கிடைப்பதில்லை
and if we live like that
நாமும் அப்படி வாழ்வோமானால்
we can experience heaven in our lives
பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும்
it says in Ephesians 4
எபேசியர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
and verse 27
47 வசனம்
don't give any place to the devil
பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்
டோன்ட் கிவ் எனி பிளேஸ் டு தி டெவில்
பிசாசுக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்க கூடாது
தட்ஸ் எ குட் கமாண்ட் ஃபார் அஸ் டு ஒபே
கீழ்ப்படிவதற்கு இது நல்ல ஒரு கட்டளை
டோன்ட் கிவ் எனி பிளேஸ் டு தி டெவில் இன் யுவர் ஹார்ட் ஆர் இன் யுவர் ஹோம் ஆர் இன் யுவர் சர்ச்
உன்னுடைய இருதயத்தில் ஆகிலும் சரி உன்னுடைய குடும்பத்தில் ஆகிலும் சரி உன்னுடைய சபையில் ஆகிலும் சரி பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது
because that is what heaven is like
ஏனென்றால் அதுதான் பரலோகம் அப்படித்தான் இருக்கிறது
heaven is a place of perfect peace and joy because they give no place to the devil
பிசாசுக்கு இடமே கொடுக்காதபடினாலே பரலோகமானது பூரண சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இடமாய் இருக்கிறது
so we can say that the reason why we lose peace and joy is because somewhere in our life we have given some place to the devil
நாம் ஏன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டோம்
we must acknowledge that
அதை நீங்கள் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும்
then you must ask the lord lord where have I given place to the devil why have I lost my joy why have I lost my peace
ஆண்டவரே இந்த சமாதானத்தை நான் ஏன் இழந்து விட்டேன் இந்த சந்தோஷத்தை நான் ஏன் இழந்து விட்டேன் எங்கே நான் பிசாசு கிடங்க கொடுத்தேன் எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும்
see this lovely verse in revelation chapter 12
அருமையான இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12th அதிகாரம்
verse 7 and 8
ஏழு எட்டு வசனங்கள்
there was war in heaven
வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று
that's just like we have war in our heart or in against the devil
நம்முடைய உள்ளத்திலே பிசாசு விரோதமாய் நாம் ஒரு யுத்தம் பண்ணுகிறதை போல
and here it says the archangel michael and the angels were fighting with the devil
இங்கே நாம் வாசிக்கிறோம், மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் பிசாசோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள்.
And the dragon, the devil and his demons were also fighting.
வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் பிசாசுகளும் அங்கே யுத்தம் பண்ணுகிறது.
But they were not strong enough.
ஆனால் அவர்களுக்கு போதிய வலிமை இல்லை.
And there was no place found for them in heaven.
எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலே அவள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று.
There was no place for the devil in heaven.
பரலோகத்திலே பிசாசுக்கு இடம் இல்லை.
And what did we read in Ephesians 4?
எபேசியர் 4 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்?
Don't give any place to the devil yourself.
நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்.
We may have to fight a war.
ஒருவேளை அதற்காக யுத்தம் பண்ண வேண்டியிருக்கலாம்.
But we must say, Lord, I am not going to give any place to Satan in my heart, in my home or in my church.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலோ, என்னுடைய குடும்பத்திலோ, சபையிலோ நான் சாத்தானுக்கு இடத்தையே கொடுக்க மாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும்.
That is the way to a life of joy and peace. That's the way how you can have a heavenly life on this earth.
இப்படி தான் நீங்கள் பரலோக வாழ்க்கையை பூமியிலே கொண்டிருக்க முடியும். இதுதான் சமாதான சந்தோஷத்துக்குரிய வழி.
And there's something I want you to notice here in Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
When the devil was thrown down to the earth.
சாத்தான் இந்த பூமியிலே கீழே தள்ளப்பட்ட பொழுது.
We read that in Revelation 12 verse 9.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறோம்.
Who was the one who was thrown down, who is being thrown down to the earth here?
இந்த பூமிக்கு கீழே தள்ளப்பட்டவன் யார்?
He is called in verse 10 the accuser of the brethren.
10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன்.
In heaven nobody accuses anyone of anything.
பரலோகத்திலே யாரும் யாரையும் குறை சாற்றுவதே கிடையாது, குற்றம் சொல்லுவதே கிடையாது.
But Satan is called the accuser.
ஆனால் சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறார்.
That means one who has always got a complaint against somebody else.
அதாவது யார் மீதாவது ஏதாவது ஒரு குறை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும், அவன்தான் சாத்தான்.
And when he is moving around the earth right now with all his demons,
இப்பொழுது பிசாசவனை சேர்ந்த தூதர்களோடு கூட இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது,
and he is infecting people with his spirit.
அவன் தொற்றுவாதியைப் போல தன்னுடைய ஆவியை ஒவ்வொருவருக்காய் தொற்றிக்கொள்ள செய்கிறான்.
And when you get infected by the spirit of Satan, how do you know you've been infected?
இந்த சாத்தானுடைய ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம்?
If you have a disease, the doctors will say, take your blood to get a test done.
டாக்டர்களே, நீங்கள் செல்வீர்கள் சொன்னால் உங்களுக்கு வியாதி இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக ரத்த பரிசோதனை செய்வார்கள். கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்வார்கள்.
They examine the blood and then they find, hey, there is some sign of disease here.
அந்த ஆய்வு சோதனை கொடுத்தலே அந்த ரத்தத்தை பரிசோதித்து இதிலே வியாதி கிருமிகள் இருக்கிறது, ஆகவே உங்களுடைய சரீரத்தில் இந்த வியாதி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்கள்.
In the same way, how do you know you've been infected by Satan?
அதே விதமாக சாத்தானாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது அது உங்களுக்கு வேலை செய்கிறது எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்?
When you have a complaint against somebody.
நீங்கள் யார் மீதாவது ஒரு குறை உங்களுக்கு ஏற்படுமானால்.
Do you have a complaint against somebody right now?
இப்பொழுதே யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதா?
You have a complaint against your parents.
பெற்றோர் மீது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதா?
Complaint against your wife.
மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதா?
Complaint against your husband.
புருஷனுக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு புகார் இருக்கிறதா?
Complaint against the elders.
மூப்பருக்கு மேலே உங்களுக்கு ஒரு புகார் இருக்கிறதா?
Your complaint against your brothers.
சபையில் உள்ள சகோதரர்கள் மீது உங்களுக்கு ஒரு புகார் இருக்கிறதா?
Complaint against your fellow elder.
சக மூப்பர் மீது உங்களுக்கு ஒரு குறை சொல்லுகிறீர்களா?
Complaint against other sisters.
மற்ற சகோதரிகள் மீது ஒரு குறை சொல்லுகிறீர்களா?
Complaint against your mother-in-law.
மாமியாரை குறை சொல்லுகிறீர்களா?
Or somebody cheated you of the property.
உங்கள் சொத்திலே உங்களை வஞ்சித்தவர்களுக்கு மேல் உங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதா?
If you have a complaint, you know you have been infected by the spirit of Satan.
இப்படி யார் மீது உங்களுக்கு குறை இருந்தால் நீங்கள் சாத்தானுடைய ஆவியினாலே நீங்கள் பாதிப்படைந்திருக்கிறீர்கள், அது உங்களை தாக்கம் செய்திருக்கிறது என்று சொல்லலாம்.
Because he is the only accuser of the brothers.
அவன் சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன்.
And you can never have a life of peace and joy if you are infected by the spirit of Satan.
இந்த சாத்தானுடைய ஆவியினாலே உங்களுடைய வாழ்க்கையில நோய் தாக்கம் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு காலம் சந்தோஷம் சமாதானம் கொண்டிருக்க முடியாது.
See what the Bible says in James 5.
யாக்கோபு 5 அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள்.
It's a very clear command.
மிகவும் தெளிவான ஒரு கட்டளை.
James 5 and verse 9.
யோவான் 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
Do not complain against one another, brothers, so that you yourselves is not judged.
சகோதரரே, யாக்கோபு 5:8-9, சகோதரன் நீங்கள் நியாயந்திருக்கப் போகப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதன் நியாயாதிபதி வாசற்படையில் நிற்கிறார்.
That means it's speaking about an inward complaint you have against another person.
இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக உள்ளே ஒரு முறையிடுதல் இருக்கிறது.
It says don't do that.
அதை செய்ய வேண்டாம்.
Because if you do that, he will not be judged, you will be judged.
நீங்கள் அப்படி இன்னொரு மீது முறையிட்டால் அவர் நியாயந்தீர்க்கப்பட மாட்டார், நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள்.
There are so many commands like this in the Bible which I think some of us haven't even read.
இப்படி பல கற்பனைகள் வேதத்திலே காணப்படுகிறது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் உங்களிலே ஒரு சிலர் இதை வாசித்திருக்க கூட மாட்டீர்கள்.
I'm sorry to say that the younger generation that's growing up today, they are more familiar with what is on television than what is in the Bible.
நான் இதை சொல்வதற்கு துக்கப்படுகிறேன். நம்மிடத்திலே வளர்ந்து வருகிற இளைய தலைமுறையினருக்கு டிவியில் என்ன இருக்கிறது என்று நன்றாக அத்துப்படியாக தெரியும், வேதத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது.
You won't lose anything if you are ignorant of what is happening in television.
டிவியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாதிருந்தால் அதனாலே உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது.
But if you are ignorant of what is in scripture, you can lose a lot for eternity.
ஆனால் வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் நித்தியத்திலே பெரிய ஒரு நீங்கள் ஒரு இழப்பை சந்திப்பீர்கள்.
So you know, if you welcome joy and peace from the front door of your house,
உங்களுடைய வீட்டு முன்னால் இருக்கக்கூடிய கதவின் மூலமாக சந்தோஷம் சமாதானம் வர வேண்டும் என்று நீங்கள் வரவேற்கிறீர்கள்.
And you keep the back door open for the devil to come inside.
வீட்டு பின்னால் இருக்கக்கூடிய கொள்ளை கதவு அதை நீங்கள் திறந்து அதிலே பிசாசும் அவருடைய காரியங்கள் உள்ளே வரும்படி அனுமதிக்கிறீர்கள்.
All the joy and peace will go out of your home.
வீட்டிலே உள்ளே வந்ததன சந்தோஷம் சமாதானம் எல்லாம் உங்களை விட்டு விட்டு கடந்து சென்று விடும்.
So this exhortation, give no place to Satan, that we read in Ephesians 4.
எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் வாசித்தோம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்கிறதான புத்திமதி.
Very very important exhortation.
அது மிக மிக முக்கியமான ஒரு புத்திமதி.
There he is speaking particularly about anger in verse Ephesians 4:26.
எபேசியர் 4:26-லே நாம் கோபத்தை குறித்து நாம் பேசப்படுகிறதை பார்க்கிறோம்.
If you are angry, don't sin.
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
And if you are angry and you are not able to overcome it,
உங்களுக்கு கோபம் இருக்கிறது அதை மேற்கொள்ள முடியவில்லை,
then the Bible says in verse 26, before the sun sets, get it out of your heart.
வேதம் எபேசியர் 4:26-ல் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது.
In those days when they didn't have electricity, sunset means they go to bed.
அந்த நாட்களிலே மின்சாரம் இல்லாத நாட்கள், ஆகவே சூரியன் அஸ்தமித்து விட்டால் எல்லாரும் தூங்கி விடுவார்கள்.
So this is a very important exhortation.
ஆகவே இது மிக முக்கியமான ஒரு புத்திமதி.
Before you go to bed every night,
ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக,
make sure there is no anger in your heart against anybody in the world.
உலகத்தில் யார் மீதும் உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு படுக்கைக்கு செல்லுங்கள்.
That's the best way to sleep.
இதுதான் தூங்குவதற்கு நல்ல ஒரு வழி.
Otherwise even your sleep will be disturbed.
இல்லாவிட்டால் தூக்கத்திலே கூட நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள், தூக்கம் கலைந்துவிடும்.
I'll tell you, many of your bad dreams come because you got anger and bitterness in your heart against somebody.
யாரோ ஒருவர் மீது உங்களுக்கு கோபமும் கசப்பும் இருக்கிறபடினாலே தான் இரவிலே உங்களுக்கு கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் வருகிறது.
You don't get proper sleep at night because you got some bitterness and anger in your heart against someone.
யார் மீதோ உங்களுக்கு கசப்பும் கோபமும் இருக்கிறபடினாலே இரவிலே நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை.
The next verse says, don't give any place to the devil, verse
27. 27ஆம் வசனத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
So meaning is, if you go to bed at night with some bitterness or anger in your heart,
அவருடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் இரவிலே உள்ளத்திலே கோபத்தோடு கசப்போடு படுக்கைக்கு செல்வீர்களானால்,
you are going to have the devil next to you throughout the night.
அந்த இரவு முழுதுமாக பிசாசு உங்கள் பக்கத்திலே வைத்துக் கொண்டுதான் நீங்கள் தூங்கப் போகிறீர்கள்.
He is going to give you bad dreams.
அவன் உங்களுக்கு கெட்ட கனவுகளை கொடுப்பான்.
He's going to disturb your sleep.
தூக்கத்தை கலைத்து விடுவான்.
And when you wake up in the morning, you're not fresh.
காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியா உங்களுக்கு இல்லை.
And again you complain and grumble because you couldn't sleep properly.
சரியாக தூங்க முடியவில்லை, ஆகவே நீங்கள் எரிச்சல் அடைந்து முறையிட்டு புகார் சொல்கிறீர்கள், குறை சொல்கிறீர்கள்.
So the solution is, don't give any place to the devil.
தீர்வு என்னவென்றால், பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது.
Like I said yesterday,
நேற்று தினத்தில் நான் சொன்னது போல,
keep your conscience absolutely clear.
உங்கள் மனசாட்சியை முற்றிலும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
As soon as a thorn gets into your foot, you pull it out.
உங்கள் காலில் ஒரு முள் குத்தின மாத்திரத்தில் உடனே அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள்.
In the same way, as soon as you are aware that you have done or said something wrong, go and apologize and set it right.
அதே விதமாக நீங்கள் தவறாய் ஒன்று சொல்லிவிட்டேன் என்று சொன்ன உணர்ந்த மாத்திரத்திலே போய் நீங்கள் ஒப்புரவாகி சரி செய்யுங்கள்.
I told you yesterday that if you keep on neglecting that, your conscience will die.
நீங்கள் இப்படி நீங்கள் அதை அலட்சியம் பண்ணிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய மனசாட்சி அது மரித்து விடும் என்று நேற்று உங்களுக்கு சொன்னேன்.
And then your conscience can be like a man who's got leprosy on his skin.
தன்னுடைய தோளிலே தொழுநோயை கொண்ட ஒரு மனிதனை போல உங்களுடைய மனசாட்சி மாறிவிடும்.
When a person has leprosy in his skin, he doesn't feel anything.
ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தோளிலே தொழுநோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே உணர்வு இல்லாமல் போய்விடும்.
You scrape him with a blade, he doesn't feel anything.
ஒரு பிளேடை வைத்து சுரண்டினாலும் அங்கே வலியே இருக்காது.
Because that skin is dead.
ஏன்னா அந்த தோல் அந்த இடத்துல மரித்து போய்விட்டது.
So when you can do something wrong and your conscience doesn't trouble you,
நீங்கள் ஒரு தவறு செய்த பிறகும் உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லை என்றால்,
it is leprosy has come in.
அங்கே குஷ்டரோகம் வந்துவிட்டது.
Your conscience is dead.
உங்கள் மனசாட்சி மரித்து விட்டது.
That's a terrible condition to be in.
அப்படி இருப்பது மிகவும் கொடிய பரிதாபமான நிலைமை.
When you were 2 years old,
உங்களுக்கு 2 வயதா இருக்கும் பொழுது,
or 3 years old,
அல்லது உங்களுக்கு 3 வயதா இருந்த பொழுது,
and you told a lie to your father and mother,
நீ அப்பா அம்மா விடத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டீர்கள்.
Your parents could see on your face that you're telling a lie.
குழந்தையினோட உங்களுடைய முகத்தை பார்த்தாலே நீ பொய் சொல்கிறாய் என்பதை அப்பா அம்மா கண்டுபிடித்து விடுவார்கள்.
But now,
ஆனால் இப்பொழுது,
you can tell a lie and nobody can make out.
நீ ஒரு பொய் சொன்னால் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது.
You see, any 3 year old,
எந்த ஒரு 3 வயது பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள்,
he cannot tell a lie hiding it from his face.
தன்னுடைய முகம் அதை காட்டி கொடுக்காதபடிக்கு ஒரு பொய்யை சொல்லி மறைப்பது கூடாத காரியம். 3 வயசு குழந்தைக்கு
impossible.
அது கூடாத காரியம்.
When a 3 year old tells a lie, you can see in his face he's telling a lie.
ஒரு 3 வயது குழந்தை பொய் சொன்னால் முகத்திலே பார்த்து தெரிந்து விடலாம் அது பொய் சொல்கிறது என்று.
And you ask him 2-3 times, he'll admit, yes, that is a lie.
ரெண்டு மூணு நேரம் மிரட்டி கேட்டீங்கன்னா, ஆமா நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி விடும்
குழந்தை. By the time he is 17-18 years old,
ஆனால் 17-18 வயது ஆன உடனே,
he can tell a lie in such a convincing way that you believe it.
நீங்கள் நம்பத்தகுந்த விதத்திலே அந்த பொய்யை உண்மையே போல சொல்லி விடுவார்கள்.
Because his conscience has died.
என்றால் அவருடைய மனசாட்சி மரித்து விட்டது.
That has happened to all of us.
நம் எல்லாருக்கும் அது நடந்திருக்கிறது.
Not only telling lies,
பொய் சொல்வது மட்டுமல்ல,
you can keep on looking at dirty sexual pictures till your conscience doesn't even trouble you when you see it.
உங்களுடைய காமத்தை தூண்ட கூடியதான அசுத்தமான ஆபாசமான காட்சிகளை நீங்கள் பார்த்து 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 ஒரு கட்டம் வந்துவிட உங்கள் மனசாட்சி தவறு என்று கூட உணர்த்தவே உணர்த்தாது.
You can come and sing so many songs but your conscience is dead.
நீங்கள் வந்து எவ்வளவு பாடல்களை நீங்கள் பாடலாம் ஆனால் உங்களுடைய மனசாட்சி மரித்து விட்டது.
The thief Satan has come to kill and he has killed something inside you.
சாத்தானாகிய திருடனானவன் அவன் கொல்ல முடியாம வந்திருக்கிறான், உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஒன்றை கொன்று விட்டான்.
Then all the messages you hear about joy and peace is only in your head.
சமாதானம் சந்தோஷத்தை குறித்து கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்கள் தலையில மட்டும் தான் இருக்கிறது.
So it says, before you go to bed at night, get rid of that anger and bitterness and don't give any place to Satan.
ஆகவே இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த கோபத்தை எடுத்து விடுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம்.
Then we can enter into this wonderful life.
அப்படியானால் நாம் இந்த அற்புதமான வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும்.
Now yesterday I was saying how if you keep on neglecting the voice of the Holy Spirit, you can be finally so dead that he won't speak to you anymore.
தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய சத்தத்துக்கு நீங்கள் அல்ல தட்டி கொண்டே இருப்பில் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் பேசாமலே போய்விடுவார்.
That is a very extreme condition.
அது மிகவும் இன்னொரு கோடிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை.
You see, many of us don't realize that if you keep on doing something, it will finally destroy you.
நாம் ஒரு காரியத்தை ஒரு தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது கடைசியில் நம்மை கெடுத்து விடும் என்பதை நம்ம அறியாதிருக்கிறோம்.
Jesus spoke about a sin against the Holy Spirit which can never be forgiven.
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்படவே முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Yeah, there is such a sin.
அப்படிப்பட்ட ஒரு பாவம் உண்டு.
We saw that yesterday.
நேற்று தினத்திலே பார்த்தோம்.
If a brother sins a sin unto death, don't even pray for him.
மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை உன் சகோதரன் செய்ய கண்டால் அவனுக்காக வேண்டுதலும் செய்யக்கூடாது என்று பார்த்தோம்.
That we read in 1 John 5 and verse 16.
அதை 1 யோவான் 5 ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே பார்த்தோம்.
So how do we know whether we have committed that sin already or not?
இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்து விட்டோமா ஏற்கனவே அல்லது இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது?
That's very easy to find out.
அதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது.
Have you committed this sin yet?
இந்த பாவத்தை நீங்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்களா?
How to find out?
அது மரணத்துக்கு எதுவான பாவத்தை செய்து விட்டேன் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி?
The sin which can never be forgiven.
மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்து விட்டேன் என்று கண்டுபிடிப்பது எப்படி?
Jesus said that in Matthew chapter 12.
மத்தேயு 12 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார்.
He said there's one sin which can never be forgiven.
ஒரு பாவம் மன்னிக்கப்பட முடியாத பாவம்.
Matthew 12:32.
மத்தேயு 12 32 வசனம்.
Even if you speak a word against Jesus, it can be forgiven.
இயேசுவுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிவிட்டால் கூட அது மன்னிக்கப்படும்.
It says that in Matthew 12:32.
மத்தேயு 12 அதிகாரம் 32 வசனத்திலே வாசிக்கிறோம்.
But if you speak against the Holy Spirit,
ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால்,
you won't be forgiven in this world or in the future.
அது இந்த உலகத்திலும் மன்னிக்கப்படுவதில்லை, இனி வரக்கூடிய காலத்திலும் அது மன்னிக்கப்படுவதில்லை.
Now there are many Pentecostal people who say use this verse to frighten us.
அநேக பெந்தேகோஸ்தே பிரசங்கியார்கள் நம்மை பயமுறுத்தும்படியாக இந்த வசனத்தை சொல்லலாம்.
They do all types of stupid things and say this is the Holy Spirit.
அவர்கள் புத்தியினமான பல காரியங்களை செய்துவிட்டு இது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்று சொல்லலாம்.
They lie down on the floor and fall down and kick and laugh and all types of things and say this is the Holy Spirit.
மக்கள் ஜெபிக்க வரும்பொழுது கை வைக்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், காலை தூக்குகிறார்கள், சிரிக்கிறார்கள், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று சொல்லலாம்.
When you question it, they say no, don't speak against the Holy Spirit.
இப்படிலாம் ஆவியானவர் செய்வார் என்று அதை கேள்வி கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லாதீர்கள் என்று உடனே சொல்வார்கள்.
You will not be forgiven.
பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் பேசாதீங்க, உங்களுக்கு மன்னிக்கப்படாது.
And then many believers are afraid to speak.
நிறைய விசுவாசிகள் பேசுவதற்கே பயப்படுவார்கள்.
I know that is not Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல என்று எனக்கு தெரியும்.
Because
ஏனென்றால்
God has given me an example of a perfect spirit filled man.
பரிசுத்த ஆவியானவர்களை பூர்ணமாய் நிறையப்பட்ட ஒரு மனிதனை தேவன் ஒரு மாதிரியாக எனக்கு கொடுத்திருக்கிறார்.
That is Jesus Christ.
அவர் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு யாரும் இல்லை.
And when I look at Jesus' life in the Gospels,
இயேசுடைய வாழ்க்கையை சுவிசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது,
I never see him pushing anybody down.
அவர் யாரையும் கீழே தள்ளுவதை நான் பார்ப்பதில்லை.
I never see Jesus lying down on the floor and kicking his legs and laughing.
தலையிலே படுத்துக்கொண்டு காலை தரையிலே படுத்துக்கொண்டு காலை தூக்கி உதைத்துக் கொண்டு சிரிப்பதை எல்லாம் நான் பார்த்ததில்லை.
That is not Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
I'm saying compare that with Jesus. Imagine, can Jesus do that? You immediately know whether it's Holy Spirit or not.
இயேசு இப்படி செய்வாரா என்று அவரோடு கூட ஒப்பிட்டு பார்த்தால் அது உடனடியாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம்.
Even a simple thing like pastors forcing people to give money to them.
தங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று பாஸ்டர்மார்கள் மக்களை கட்டாயப்படுத்துகிறார்களே, அவ்விதமான எளிய காரியம் கூட.
I'm saying God will bless you if you give me money and my church and my ministry.
என்னுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் எனக்கும் பணம் கொடுத்தால் தேவனை ஆசீர்வதிப்பார்.
That's not Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
How do I know?
எனக்கு எப்படி தெரியும்?
Because I compare it with Jesus.
இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
Where did Jesus say, "Come on, give me money and you will be blessed"?
வாருங்கள், பணத்தை தாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு எங்கே சொல்லியிருக்கிறார்?
Nowhere.
எங்கேயுமே இல்லை.
I say that is that own covetous greedy spirit that pastor has. It's not the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பொருளாசியாகிய அந்த ஆவிதான் அது அவர்களை வாங்க செய்கிறது.
We must not be afraid of exposing such deception.
இப்படிப்பட்ட வஞ்சனைகளை வெளியரங்கமாக்குவதிலே நாம் பயப்பட.
1 John 4:1 says don't believe every spirit.
எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம் என்று 1 யோவான் 4:1 வாசிக்கிறோம்.
Don't believe every spirit.
எல்லா ஆவியையும் நீங்கள் நம்ப வேண்டாம்.
But 1 John 4:1 also says
அதே சமயத்திலே 1 யோவான் 4:1 சொல்கிறது
test the spirits.
இந்த ஆவிகளை பரிசோதித்து பாருங்கள்.
When somebody says this is Holy Spirit, you must test it.
யாராவது இது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்று சொன்னால் நீங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும்.
Don't be like a dumb blind believer believing it.
ஒரு குருட்டுத்தனமான மூமியான ஒரு விசுவாசியைப் போல இருந்து நம்பிக்கொண்டிருக்க கூடாது.
Somebody says this thing is Holy Spirit.
இங்கே இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறது என்று யாராவது சொன்னால்
you obey 1 John 4:1 and test it.
நீங்கள் 1 யோவான் 4:1க்கு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
To see whether it is from God.
அது தேவனிடத்திலிருந்து தான் வந்ததா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
Say how shall I test it?
நான் எப்படி சோதித்து பார்ப்பது?
It's very easy.
அது மிகவும் எளிது.
There is only one example that came from God, that was Jesus Christ.
தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு மாதிரி உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து.
So how shall I test whether this thing happening is from God?
ஆகவே இப்போ நடைபெற்றுக்கொண்டிருக்கிற காரியம் தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லையா என்று எப்படி சோதித்து பார்க்க முடியும்?
I compare it with the perfect example that came from God, Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த பூரணமான மாதிரியோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறேன்.
You know, when I hear some preachers yelling and screaming and shouting at people,
சில பிரசங்கியார்கள் ஜெபிக்க யாராவது வந்தால் அவர்களை பார்த்து அல்லது அவர்களிடத்தை பார்த்து சத்தம் போட்டு கத்தி பேசும்பொழுது,
condemn people the way they speak,
அவர்கள் பேசுகிற விதத்திலே பார்த்தால் மக்களை அப்படியே ஆக்கணைக்குட்படுத்தி பேசுவார்கள்.
And because they make a lot of noise,
நிறைய சத்தம் போட்டு பேசுகிறதுனாலே,
they think it is Holy Spirit and others also think it is Holy Spirit.
தாங்களும் இது பரிசுத்த ஆவியானவர் என்று எண்ணுகிறார்கள், மற்றவர்களும் பரிசுத்த ஆவியானவர் என்று எண்ணுகிறார்கள்.
It's not Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
Test the Spirit.
ஆவிகளை சோதித்து பாருங்கள்.
Even if your elder brother speaks like that, test the Spirit.
உங்கள் மூப்பர் அப்படி பேசினாலும் கூட அந்த ஆவியை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும்.
Because I tested with Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சோதித்து பார்த்தேன்.
I read about Jesus in Matthew 12.
மத்தேயு 12 அதிகாரத்திலே இயேசுவை குறித்து வாசிக்கிறேன்.
Verse 19.
மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 19 வசனம்.
Verse 18 it says, look carefully at my servant.
என்னுடைய ஊழியக்காரனை கவனித்து பாருங்கள்.
That's a very important exhortation.
மிக முக்கியமான ஒரு புத்திமதி.
Look carefully at my servant Jesus.
என்னுடைய தாசனாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள்.
I put my spirit upon him.
என்னுடைய ஆவி அவர் மேல் வைத்திருக்கிறேன்.
And when the spirit of God is upon anybody,
தேவனுடைய ஆவியானவர் யார் மீதாவது வந்திருந்தால்,
like Jesus,
இயேசுவை போல,
verse 19, he will not quarrel.
அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார்.
Anybody who is quarreling, that is not Holy Spirit.
வாக்குவாதம் பண்ணுகிற யாரா இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
Verse 19, he will not cry out and raise his voice.
அவர் கூக்குரல் இட மாட்டார், சத்தத்தை உயர்த்த மாட்டார்.
He will not yell and scream.
கூக்குரல் இட்டு சத்தமிட மாட்டார்.
He doesn't have to.
அப்படி செய்ய தேவையில்லை.
Because the Holy Spirit will take his words and take it straight into people's hearts.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஜனங்களுடைய இதயத்திற்கு நேரே கொண்டு செல்வார்.
When you are filled with the Holy Spirit, you don't have to yell and scream.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் சத்தம் போட தேவையில்லை.
You won't fall down and kick your legs.
நீங்கள் கீழே விழுந்து காலை உதைக்க தேவையில்லை.
Test the Spirit.
ஆவிகளை சோதித்து பாருங்கள்.
Compare everything with Jesus Christ.
எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள்.
So coming back to this question, how do we know whether we have sinned against the Holy Spirit?
நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
There is one simple test.
ஒரு எளிய சோதனை உண்டு.
And it is the best test.
அதான் மிகவும் நேர்த்தியான ஒரு சோதனை.
Do you know when we repent of our sin?
நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது,
who gave you that repentance?
இந்த மனந்திரும்பலை உங்களுக்கு தந்தவர் யார்?
You thought you repented yourself.
நீங்களாகவே மனந்திரும்பி விட்டேன் என்று எண்ணுகிறீர்கள்.
But read Acts chapter 11 and verse 18.
அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள்.
Acts 11 18.
அப்போஸ்தலர் 11:18.
It says here, God has granted repentance to the Gentiles, repentance that leads to life.
தேவன் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை குலஜாதியாருக்கு அருளி செய்தார்.
Who gave those people repentance?
இந்த மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுத்தவர் யார்?
The whole God, the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாகிய தேவன்.
See, the Holy Spirit is the third person of the Trinity who is now on earth.
இப்பொழுது பூமியிலே இருக்கக்கூடிய அந்த திரித்துவத்தின் மூன்றாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
Just like the second person of the Trinity came to earth 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக திரித்துவத்தின் இரண்டாவது நபர் இந்த பூமிக்கு வந்தார்.
Now the third person of the Trinity has been on the earth for 2000 years.
இப்பொழுது இந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபர் இந்த 2000 ஆண்டுகளாக பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறார்.
He gives repentance to people.
அவர் மக்களுக்கு மனம் திரும்புதலை தருகிறார்.
So if you have a desire to turn from your sin,
ஆகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குமானால்,
and come to God and confess your sin,
நீங்கள் தேவனிடத்தில் வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால்,
then you can be sure you have not yet committed that terrible sin against the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அந்த பயங்கரமான பாவத்தை செய்யவில்லை என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
Because if you had committed that sin against the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அந்த பாவத்தை செய்திருப்பீர்களானால்,
it can never be forgiven.
மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை நீங்கள் செய்திருப்பீர்களானால்,
one proof is you will have no desire to repent.
மனம் திரும்புவதற்கென்று உங்களுக்கு சற்றேனும் வாஞ்சியே இருக்காது.
I think in my whole life I've seen only one or two people like that.
இந்த வாழ்க்கை முழுதும் இப்படி ஒன்று அல்லது இரண்டு நபர்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன்.
No desire to repent.
மனம் திரும்புவதற்கு விருப்பமே இல்லாதவர்கள்.
They can go and commit adultery and come and laugh about it the next morning.
போய் விபச்சாரம் செய்துவிட்டு அடுத்த நாளில் வந்து அதை குறித்து சிரித்து பேசுவார்கள்.
No desire to repent.
மனம் திரும்புவதற்கு சற்றின விருப்பம் இல்லாதவர்கள்.
Because they've sinned against the Holy Spirit.
ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள்.
So I don't think anybody here in this is in that condition.
இங்க யாருமே இப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று தான் நான் எண்ணுகிறேன்.
I think all of you have a desire to turn from your sin.
எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியான ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
You may not have overcome your sin yet.
இன்னும் மாய் பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கலாம்.
That's not the test.
அது சோதனை அல்ல. பரிசோதனை அல்ல.
Do you want to give up your sin?
பாவத்தை விட்டுவிட விருப்பம் இருக்கிறதா?
I'm not asking have you given it up.
நீ பாவத்தை விட்டு விட்டாயா என்று கேட்கவில்லை.
I'm saying do you want to give it up?
பாவத்தை விட்டு விட விரும்புகிறாயா?
Have you turned from it?
அதை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறாயா?
That is repentance.
அதுதான் மனம் திரும்புதல்.
And if you repent the devil will have no power over you.
அப்படி நீங்கள் மனம் திரும்பும் பொழுது சாத்தானுக்கு உங்கள் மீது வல்லமை இருக்காது.
When I conduct a marriage,
நான் ஒரு திருமணத்தை செய்யும் பொழுது, திருமணத்தை நடத்தும் பொழுது,
I tell the husband and wife,
கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறேன்,
you know, because I want them to have a home which is like heaven on the earth.
பூமியிலே பரலோகத்தை போல ஒரு குடும்பத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என நான் விரும்புகிறபடினாலே,
so many homes are like hell on this earth.
அநேக குடும்பங்கள் இந்த பூமியிலே நரகத்தை போல இருக்கிறது.
Always fighting, quarreling, shouting.
எப்பொழுதுமே சத்தம் போட்டு திட்டிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு.
That is like hell on this earth.
இந்த பூமியிலே நரக வாழ்க்கை போல தான் இருக்கிறது.
But I want every home in our church to be like heaven on this earth.
நம்முடைய சபையில் ஒவ்வொரு குடும்பமும் பூமியிலே காணப்படுகிற பரலோகத்தை போல இருக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். So I tell newly married couples and older married couples.
புதிதாக திருமணமானவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன்,
you must make one rule in your life.
உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரமாணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும்.
I'm not saying never get angry.
கோபப்படவே கூடாது என்று சொல்லவில்லை.
That may take 10 years.
அதற்கு ஒருவேளை 10 ஆண்டுகள் ஆகலாம்.
Yeah, it's not easy.
அவ்வளவு எளிதல்ல.
Don't get discouraged if you didn't overcome anger in 2 months.
ரெண்டு மாசத்திலே கோபத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் சோர்ந்து போக வேண்டாம்.
For many people it takes 10 years to overcome anger.
அநேகருக்கு கோபத்தை மேற்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகும்.
But you can do something.
ஆனால் ஏதோ ஒன்றை இழந்து விட முடியும். ஒன்றை செய்யலாம்.
Even in those 10 years while you are struggling to overcome anger.
அந்த 10 ஆண்டுகள் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் பொழுது,
make one decision.
ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள்.
Before I go to bed at night I will settle all matters with my husband and wife and then go to sleep.
இரவு படுப்பதற்கு முன்பதாக என்னுடைய மனைவியோடு அல்லது கணவனோடு எல்லா காரியங்களையும் சீர்புரிந்து விட்டு நான் நிதிரைக்கு செல்வேன்.
That means before I go to sleep I will ask for forgiveness.
நான் தூங்குவதற்கு முன்பதாக நான் மன்னிப்பு கேட்பேன்.
Before I go to bed I will make sure my heart is absolutely clear.
படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக இருதயமானது முற்றிலுமாய் சுத்தமாக இருக்குது என்பதை நிச்சயத்துக்
கொள்வேன்.
என்னுடைய குடும்பத்திலே பிசாசுக்கு இடமே இருக்காது.
If you do that every day.
ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்வீர்களானால்.
Maybe you had a little fight with your husband or wife during the day.
அந்த நாளிலே புருஷனோடு மனைவியோடு ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கலாம்.
Before you go to bed.
படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக
humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
Ask forgiveness.
மன்னிப்பு கேளுங்கள்.
So next the question arises,
அடுத்த ஒரு கேள்வி எழும்புகிறது,
who should ask forgiveness first?
முதலாவது யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்?
Husband or wife?
புருஷனா மனைவியா?
That is a question. I have already spoken about this before. If you have heard me before, you know the answer.
ஏற்கனவே நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். ஆகவே உங்களிலே அனைவருக்கும் பதில் தெரிந்திருக்கும்.
But have you practiced the answer? That's the question.
நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அந்த பதிலை நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்களா?
So if a husband and wife have a tension or a fight, who should ask forgiveness first?
கணவனுக்கு மனைவிக்கும் இடையே பிணக்கு ஏற்படுகிறது அல்லது சண்டை ஏற்படுகிறது, யார் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்?
I think we'll ask these young unmarried people. What do you think?
திருமணமாகாத இளைஞர்களை கேட்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்?
Who should ask first?
யார் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்?
In India they always say wife must ask first.
இந்தியாவில் எப்பொழுதும் என்ன சொல்வார்கள், மனைவி தான் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்.
Because husband is the maharaja in the house.
கணவன் வீட்டிலே மகாராஜாவா இருக்கிறார்.
Is that right?
சரியா?
You know, I will tell you husbands how to be the maharaja in your house.
கணவன்மார்களே, நீங்கள் உங்கள் வீட்டிலே எப்படி மகாராஜாவாக இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
treat your wife like a maharani, then you will become the maharaja.
உங்கள் மனைவியை மகாராணியை போல நடத்துங்கள், நீங்கள் மகாராஜாவாய் மாறிவிடுவீர்கள்.
The husband of the maharani will be the maharaja only.
மகாராணியுடைய கணவர் மகாராஜா தான்.
But anyway, coming back to this question.
சரி, நாம் இந்த கேள்விக்கு திரும்பி வருவோம்.
Who should ask forgiveness first?
முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டியவர் யார்?
When two brothers have a difficulty.
ரெண்டு சகோதரர்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வருகிறது.
Who should ask forgiveness first?
முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டியவர் யார்?
Who should humble themselves first?
முதலாவது தன்னை தாழ்த்த வேண்டியவர் யார்?
And the answer is again by looking at God.
அந்த பதில் எங்கே இருக்கிறது என்றால் மீண்டும் தேவனை பார்ப்பதிலே.
See, God and man had a tension.
மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு இறுக்கம் ஏற்பட்டது.
It started in the Garden of Eden.
அந்த இறுக்கமானது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது.
It was not God's fault.
அது தேவனுடைய குறை அல்ல.
It was 100% man's fault.
100% மனிதனுடைய குறைதான்.
But there was a distance.
ஆனால் அங்கே ஒரு இடைவெளி ஏற்பட்டது.
Between God and man.
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே.
Just like there can be a distance between husband and wife.
கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இடைவெளி வருவது போல.
So when there was a distance between God and man.
ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்பட்ட பொழுது.
And it was not God's fault.
அது தேவனுடைய குறையே அல்ல.
It was 100% man's fault.
100% மனிதனுடைய குறை.
Who took the first step to restore that fellowship?
அந்த ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு முதல் படி எடுத்து வைத்தவர் யார்?
Who?
யார்?
God.
தேவன்.
Not man.
மனிதன் அல்ல.
Sometimes a husband may say, why should I do it? It was her fault.
நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அது அவளுடைய தப்பு என்று புருஷன் சொல்லலாம்.
Wife may say, why should I humble myself? It's his fault.
அல்லது மனைவி பார்த்து ஏன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அது அவருடைய குறைதான்.
Supposing God in heaven had said, why should I bother about these men? It is their fault.
ஒருவேளை தேவனும் பரத்திலிருந்து நான் ஏன் போக வேண்டும்? இது மனிதனுடைய தவறுதான் என்று சொல்லியிருந்தால்,
none of us will be sitting here today.
நம்ம யாருமே இங்க உட்கார்ந்திருக்க மாட்டோம்.
There'll be no gospel, no Jesus Christ.
சுவிசேஷமே இருக்காது, இயேசு கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார்.
But God is a very humble person.
ஆனால் தேவன் மிகுந்த தாழ்மையுள்ளவர்.
We are also proud.
நாம் எல்லாரும் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
God is very humble.
தேவன் மிகவும் தாழ்மையுள்ளவராக இருக்கிறார்.
He doesn't say, I am senior.
நான் மூப்பர், முதியவர் என்று சொல்வதில்லை.
I am so much older than these people, how can I go and ask forgiveness from them?
Naan eppadi ivargalidile poi naan mannippu ketpadu naan ivargalai kaattalum periyavar endru solluvadillai.
Only stupid, foolish, idiotic human beings talk like that.
Puttiyanamana arivillada makkal thaan ipdi pesuvargal.
God doesn't speak like that.
Devan appadi pesuvadillai.
He says, if man will not humble himself, I will humble myself.
Manidhan thanai taalthu mudiyavillaya naan ennai taalthi pogiren.
Why?
Yen?
Because God is more spiritual than man.
தேவன் மனிதனை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்.
So when two people have a quarrel or a tension,
அவை இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு சண்டை வந்துவிட்டது அல்லது இருக்கம் மன இருக்கம் ஏற்பட்டுவிட்டது மனத்தாங்கள் ஏற்பட்டுவிட்டது,
it does not have to be the younger person who takes the first step.
அங்கே முதல் படி எடுத்து வைக்க வேண்டியது கண்டிப்பாக இளையவர் தான் என்று அல்ல.
Whoever is more spiritual, that person must take the first step.
யார் அதிக ஆவிக்குரியவரோ அவர்தான் முதலாவது படி எடுத்து வைக்க வேண்டும்.
For example, if I am a father and I have a problem with my child,
உதாரணமாக நான் ஒரு தகப்பனுடைய மகனோடு கூட எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது,
who should take the first step?
யார் முதலாவது படி எடுத்து வைக்க வேண்டும்?
Should I wait for the child to take the first step or I take the first step?
என்னுடைய குழந்தை முதலாவது என்னுடைய பிள்ளை முதலாவது அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் என்ன எதிர்பார்க்கிறேனா அல்லது நான் எடுத்து வைக்க வேண்டுமா?
I look at God, the perfect father.
பூரணமான தகப்பனாகிய தேவனை பார்க்கிறேன்.
He took the first step to restore fellowship with me.
அங்கே என்னோடு கூட அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முதலாவது படி எடுத்து வைத்தார்.
So I must take the first step as a father to restore fellowship with my children.
ஆகவே என்னுடைய மகனோடு கூட உள்ள ஐக்கியத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு தகப்பனாகிய நான் படி எடுத்து வைக்க வேண்டும்.
You know that is the last verse of the Old Testament.
உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் அதுதான்.
How many of you know what is the last verse in the Old Testament?
பழைய ஏற்பாட்டில் கடைசி வசனம் என்ன என்பதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்?
Please turn to that verse.
அந்த வசனத்தை திருப்புங்கள்.
Turn to the last page of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் கடைசி பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
And read the last verse.
கடைசி வசனத்தை வாசியுங்கள்.
Malachi chapter 4.
மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4 அதிகாரம்
verse 6
வசனம்.
Verse 5 it says, before the great and terrible day of the Lord there will be a prophetic voice.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசின் சத்தம் உண்டாகும்.
That prophetic voice is today through the church.
அந்த தீர்க்கதரிசன சத்தம் இன்றைக்கு சபையின் மூலமாய் கடந்து செல்கிறது.
The church is today the Elijah, the John the Baptist preparing people for the coming of the Lord.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய எலியாவாக இன்றைக்கு சபை காணப்படுகிறது.
John the Baptist.
யோவான் ஸ்நானகனாக காணப்படுகிறது.
The church is today the forerunner to prepare people for the second coming of Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னிலையிலே நிற்கக்கூடியது சபைதான்.
That's what it says in verse 5.
இதுதான் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
And what is the first mess thing we are going to do?
அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன?
Verse 6.
ஆறாம் வசனம்.
Restore the hearts of the fathers to the children and the children to the fathers.
பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புங்கள்.
Don't read that quickly.
அதை வேகமாய் வாசித்து விட வேண்டாம்.
Whose heart must go first?
யாருடைய இருதயம் முதலாவது செல்ல வேண்டும்?
What is written there?
அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
Children or fathers?
முதலாவது பிள்ளைகளுடைய இருதயம் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது பிதாக்களுடைய இருதயம் எழுதப்பட்டிருக்கிறதா?
Who should take the first step?
யார் முதலாவது படி எடுத்து வைக்க வேண்டும்?
Fathers.
அப்பா.
Mothers.
அம்மா.
Don't say, "Oh, I'm waiting for my children to come back."
என் பிள்ளைகள் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
They let them apologize to me.
அவங்க முதலாவது இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கட்டும்.
That is to be like the devil.
அது பிசாசை போல.
Be like God.
தேவனை போல இருங்கள்.
He humbled himself.
அவர் தம்மை தாழ்த்தினார்.
Says here, fathers, reach out to your children.
பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று பார்க்கிறோம்.
That is God's way.
இதுதான் தேவனுடைய வழி.
And so before you go to bed,
ஆகவே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக,
I tell married people, settle everything before you go to bed.
திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக எல்லா காரியத்தையும் சரி பண்ணிவிட்டு செல்லுங்கள்.
Whoever is most spiritual, take the first step.
அதிக ஆவிக்குரிய நபர் நபர்தான் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும்.
But usually in a quarrel, the husband thinks he is most spiritual and the wife also thinks they are most spiritual.
ஆனாலும் வழக்கமாக புருஷன் மனைவிக்கு சண்டை ஏற்பட்டால் புருஷன் தான் தான் ஆவிக்குரியன் என்று அதே காட்டிலும் நான் ஒன்றும் குறையில்லை நான் தான் ஆவிக்குரியவள் என்று மனைவி
எண்ணுகிறாள். Both of you think you are spiritual, then you should just come together immediately.
ரெண்டு பேருமே ஆவிக்குரியவர்களா உடனடியாக நீங்கள் சீர்புரிந்து வேண்டுமே.
But why is so distant?
ஆனால் ஏன் அங்கே இடைவெளி வருகிறது?
How is it you go to bed at night still not talking to each other?
ஏன் ஒருவரோடு பேசாமலேயே படுக்கைக்கு செல்கிறீர்கள்?
You tell me, husbands and wives.
கணவன்மார்களே மனைவிமார்களே நீங்கள் சொல்லுங்கள்.
Do you ever go to bed not willing to talk to your husband or wife?
புருஷனிடத்திலே மனைவியிடத்திலே பேசாமலேயே நீங்கள் படுக்கைக்கு செல்கிறீர்களா?
How long have you been a Christian?
எவ்வளவு வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கீங்க?
When are you going to learn to follow Jesus?
இயேசுவை பின்பற்றுவதற்கு எப்பொழுதுதான் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்?
You want to take another 50 years?
இன்னும் 50 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா?
When are you going to learn to humble your pride?
உங்களுடைய பெருமையிலிருந்து உங்களை தாழ்த்துவதற்கு எப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறீர்கள்?
God resists the proud.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார்.
And if you sleep with pride, God will resist you the whole night.
பெருமையோடே படுத்திருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் இரவு முழுதுமாய் தேவன் உங்களை எதிர்ப்பார்.
You'll have all types of fearful dreams.
எல்லா விதமான பயமுள்ள கனவுகள் உங்களுக்கு வரும்.
All types of dirty dreams.
அசுத்தமான கனவுகள் வரும்.
And you'll wake up in the morning with a bad mood.
நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு கெட்ட சிந்தையோடு கூட ஒரு மனப்பான்மையோடு கூட எழுந்திருப்பீர்கள்.
You can justify yourself.
உங்களை வேண்டுமே நீங்களே நியாயப்படுத்திக்கொள்ளலாம்.
Say, I was right.
நான் சரிதான்.
Jesus said in Luke 16:15.
லூக்கா 16:15 இலே இயேசு சொல்கிறார்.
To the Pharisees.
பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார்.
You are the people who always justify yourself.
நீங்கள் எப்பொழுதும்
in the sight of men.
மனுஷர் முன்பாக எப்பொழுதும் உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். லூக்கா 16:15.
But God knows your heart.
தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார்.
God knows the things other people don't know.
மற்ற மக்கள் அறியாதிருக்கக்கூடிய காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார்.
The question is not who is right and who is wrong.
யார் சரி யார் தவறு என்பது கேள்வியே அல்ல.
But who is humble and who is proud.
யார் தாழ்மையா இருக்கிறார் யார் பெருமையா இருக்கிறார் என்பதே கேள்வி.
When there was a Pharisee and a publican praying in Luke 18.
லூக்கா 18 ஆம் அதிகாரத்திலே பரிசேயனும் மாயக்காரனும் ஜெபிக்கும் பொழுது,
we read in verse 9 to 14.
9-ல் இருந்து 14 வசனங்கள் வரை லூக்கா 18 லே வாசிக்கலாம்.
The division was not between who is right and who is wrong.
அங்க பிரிவு யார் சரி யார் தவறு என்பதற்கு இடையில ஒரு கோடு அல்ல.
Or who is the bigger sinner or smaller sinner.
அல்லது யார் சிறிய பாவி யார் பெரிய பாவி என்பதும் அல்ல.
You know, when God draws a line here,
தேவன் இங்கே ஒரு
in the midst of his people,
தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் ஒரு கோட்டை வரையும் பொழுது,
he is not separating men and women like here.
இங்கே இருப்பது போல ஆண்கள் பெண்கள் இடையில கோடு என்று அல்ல.
He is not even separating big sinners not small sinners.
பெரிய பாவிகள் சிறிய பாவிகள் என்றும் ஒரு அவர் கோடு போடுவதில்லை.
or more bible knowledge less bible knowledge that is not how he draws the line
அல்லது அதிகமாய் வேதத்தை அறிந்தவர்கள் அதிகமாய் வேதத்தை அறியாதவர்கள் என்று சொல்லி அப்படியே வரையறுப்பதில்லை
or elder brother not elder brother
அல்லது மூப்பர் மூப்பர் இல்லாதவர் என்று வரையறுவதில்லை
do you know how god draws a line
தேவன் எப்படி கோடு போடுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா
proud one side humble this side
பெருமை உள்ளவர்கள் ஒரு புறமும் தாழ்மை உள்ளவர்கள் இருபுறமும் இந்த புறமும்
which side will you be on
நீங்கள் எந்த இடத்திலே இருக்க போகிறீர்கள்
if god draws a line in your church and puts humble people one side and poor people proud people the other side
உங்கள் சபையிலே தேவன் ஒரு கோட்டை வரைந்து தாழ்மை உள்ளவர்களை ஒரு புறமும் பெருமை உள்ளவர்களை இன்னொரு புறமும் வைப்பார் என்றால்
which side will you be on
நீங்கள் அந்த கோட்டைக்கு எந்த பக்கம் இருக்க போகிறீர்கள்
it's a very important question
மிக முக்கியமான ஒரு கேள்வி
because god gives grace only to the humble
தேவன் தாழ்மையானவர்களுக்கு மட்டுமே கிருபை தருகிறார்
and he fights against proud people
பெருமையானவர்களுக்கு விரோதமாய் அவர் யுத்தம் பண்ணுகிறார்
it's only pride that will prevent you from apologizing to your husband or wife before you go to bed
படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக மனைவி நடத்தலோ அல்லது கணவன் நடத்தலோ மன்னிப்பு கேட்க தடை செய்வதெல்லாம் பெருமைதான்
and don't ever say it's her fault or his fault
இது அவளுடைய தவறு அல்லது அவருடைய தவறு என்று ஒரு காலம் சொல்ல வேண்டாம்
the only person who can say that is god
இப்படி தவறு யார் பக்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபர் ஒருவரே தான் அவர் தேவன்
don't complain against one another brothers and sisters
சகோதர சகோதரி ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிட வேண்டாம்
don't get the spirit of the accuser of the brethren in your heart
சகோதரரை குற்றம் சாட்டுகிறவனுடைய ஆவியை உங்கள் உள்ளத்திலே கொண்டிருக்க வேண்டாம்
god did not get you married to accuse one another
ஒரு குறை சொல்ல முடிக்க தேவன் உங்களை திருமணத்தில் இணைக்கவில்லை
god didn't put you in a church to accuse the elders and accuse other brothers and sisters
மூப்பர்களை மற்ற சகோதரர்களை குறை சொல்ல முடிக்க தேவன் உங்களை சபையில் வைக்கவில்லை
the devil is already doing that you don't have to help the devil
ஏற்கனவே பிசாசு அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் அந்த சாத்தானுக்கு அந்த உதவி செய்ய வேண்டாம் இந்த விஷயத்திலே
all those who are complaining and accusing are helping the devil in his work
குறை சொல்லுகிறவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசு செய்யக்கூடிய வேலைக்கு அவனோடு கூட நீங்கள் தோள் கொடுத்து ஐக்கியமாக இருக்கிறீர்கள்
I want to show you a beautiful example in the book of Zechariah.
சகரியாவிலே அருமையான ஒரு மாதிரியை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Here is a picture of heaven.
இங்கே பரலோகத்துக்கு ஒப்பாக ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம்.
The place of perfect peace and joy.
பூரண சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஒரு இடம்.
And if you want that heaven in your life and in your home and in your church
இந்த பரலோகம் உங்களுடைய தனி வாழ்க்கையிலே உங்களுடைய சபையிலே உங்கள் குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினால்
then read this Zechariah chapter 3 very carefully
சகரியா 3 அதிகாரத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் வாசியுங்கள்
because here is a parable that god showed Zechariah
இந்த சகரியாவுக்கு ஒரு உபமானத்தை காண்பிக்கிறார்
a vision
ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார்
which has got a message for us today
இன்றைக்கு நமக்கென்று அதிலே ஒரு செய்தி இருக்கிறது
god showed Zechariah a picture of Joshua the high priest
பிரதான ஆசாரியன் யோசுவாவுடைய படத்தை ஒரு காட்சியை தேவன் காண்பிக்கிறார்
that is like the elder brother of the church
சபையிலே உள்ளதன மூப்த சகோதரருக்கு ஒப்பாய் இருக்கிறது
okay let's instead of Joshua high priest let's say god showed me a vision where I saw the elder brother of the church
யோசுவா பிரதான ஆசாரியனுக்கு பதிலாக இப்பொழுது நான் இப்படி சொல்கிறேன் தேவன் சபையிலே உள்ள மூத்த சகோதரரை தரிசனத்தில் எனக்கு காண்பிக்கிறார்
and he is standing before jesus
அந்த மூப்பர் இயேசுக்கு முன்பாக நிற்கிறார்
when it says here messenger of the lord it means jesus
இங்கே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும்போது அது இயேசு
so here is the elder brother standing before jesus
ஆகவே இங்கே ஒரு மூத்த சகோதரர் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்
and satan verse 1 is also standing there to accuse him
ஆகவே அவரை குற்றப்படுத்த முடியாக சாத்தானும் அங்கே நிற்கிறான் என்று 1 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்
and jesus is telling satan
இயேசு சாத்தானை பார்த்து சொல்கிறார்
i rebuke you satan
சாத்தானே உன்னை நான் கடிந்து கொள்கிறேன்
the lord has chosen this elder brother
தேவன் தான் இந்த மூத்த சகோதரரை தேர்ந்து கொண்டார்
but verse 3
மூன்றாம் வசனம்
there were some mistakes in this elder brother
இந்த மூத்த சகோதரரிடத்திலே சில தவறுகள் இருக்கிறது
he is not perfect
அவர் பூரணவன் அல்ல
he has done some wrong things
சில தவறான காரியங்களை செய்து விட்டார்
not serious sins
சீரியஸான பாவங்கள் அல்ல
you know it was not a perfectly white garment there were one or two spots here and there
பூரணமான வெண்வஸ்திரம் அல்ல இங்கேயும் அங்கேயும் சற்று கறைகள் காணப்படுகிறது
he was not standing naked
அங்கே அவர் நிர்வாணமாக நிற்கவில்லை
he was not standing with rags and torn clothes
தந்தையினாலோ கிழிந்த துணி அணிந்து அங்கே நிற்கவில்லை
he was not living in terrible sin
பயங்கர பாவத்திலே அவர் வாழவில்லை
but in his white dress there were one or two spots.
ஆனால் வெள்ளை ஆடையிலே அங்கே அங்கே ஒன்று ரெண்டு கரைகள்.
So we can say it is a picture of an elder brother who is not perfect.
ஆகவே ஒரு பூரணமில்லாத ஒரு மூப்பர் அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
No elder brother is perfect.
எந்த ஒரு மூப்பரும் பூரணமான அல்ல.
Only Jesus was perfect.
இயேசு மட்டுமே பூரணமான.
So here is an elder brother standing before the Lord with a few spots in his dress.
ஆகவே இங்கே ஒரு மூத்த சகோதரர் தேவனுக்குமா நிற்கிறார். அவருடைய சட்டையில் எங்கும் அங்க கருப்பு புள்ளிகள் அந்த கரைகள் காணப்படுகின்றன.
And Satan is pointing that.
சாத்தான் அதை சுட்டி காண்பிக்கிறான்.
See that?
இங்க பார்த்தாயா?
I can see one spot there.
இங்க ஒரு புள்ளியை பார்க்கிறேன்.
And see the other side, there's one spot there.
இங்க இன்னொரு பகுதியில் ஒரு புள்ளியை பார்க்கிறேன்.
And there are some believers also who join Satan.
சில விசுவாசிகளும் சாத்தானோடு சேர்ந்து கொண்டு.
Yes.
ஆம்.
I can see that in this elder brother.
இந்த மூப்பரிடத்தில் இந்த குறையை நான் பார்க்கிறேன்.
Do you see that?
பாத்தீங்களா? மற்றவங்கலாம் பாத்தீங்களா?
Do you see it? I'll tell you.
நான் உங்களுக்கு சொல்றேன்.
See what he said here.
நீ இங்க என்ன சொன்னார் தெரியுமா?
See what he did there.
இங்க என்ன செஞ்சார் தெரியுமா?
He is holding hands with Satan.
சாத்தானோடு கூட அந்த விசுவாசி கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
Satan says, come hold my hand.
சாத்தான் வர சொல்கிறான், வாப்பா என் கையை பிடிச்சுக்கப்பா.
We both will speak about this person.
நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நபரை பற்றி பேசலாம்.
Don't join hands with Satan.
சாத்தானோடு கூட கை கோர்க்க வேண்டாம்.
So when this happened,
இது நடக்கும் பொழுது,
Jesus,
இயேசு
says,
சொல்கிறார்,
verse 4,
நான்காம் வசனம்,
remove that filthy garment.
அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள்.
I've taken away your sin, verse 4.
நான்காம் வசனம், நான் உன்னுடைய பாவங்களை நீக்கி விட்டேன்.
I will put a much better dress on you.
நான் அதை காட்டில் மேன்மையான ஒரு வஸ்திரத்தை உனக்கு தரிப்பிக்கிறேன்.
Isn't that wonderful?
அற்புதமாக இல்லையா?
When I stand and I acknowledge, Lord, I'm not perfect. I've got faults in me.
நான் தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, நான் பூரணமானவன் அல்ல, எனக்குள்ள குறைகள் இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது,
other people are holding hands with the devil to accuse me.
ஆண்டவரே, என்னை குற்றம் சாட்டும்படியாக மற்ற மக்கள் சாத்தானோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
In the last 35 years, so many people have written books against me, articles against me in news, Christian papers and everywhere.
கடந்த 35 ஆண்டுகளாக எனக்கு விரோதமாக பத்திரிகையில் செய்திகள் எழுதியிருக்கிறார்கள், செய்தித்தாள்களில் போட்டிருக்கிறார்கள், எவ்வளவு காரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழுதியிருக்கிறார்கள்.
Most of them are all lies.
அதிலே அநேக காரியங்கள் எல்லாம் பொய் தான்.
But you know what Jesus says?
இயேசு என்ன சொன்னார்?
Jesus says, I'll take away all his sin and clothe him with perfect.
உன் எல்லா பாவங்களையும் நீக்கிவிட்டு அவனை பூரணமான வஸ்திரத்தினால் தரிப்பிக்கிறேன்.
This is wonderful.
இது அற்புதமானது.
See this picture here.
இங்கே இந்த படத்தை பாருங்கள்.
The leader,
தலைவர்,
elder brother,
மூப்பர்,
Satan accusing him,
சாத்தான் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறான்.
Jesus saying, take away that, the Jesus rebuking Satan,
சாத்தானை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர்.
And then taking away this bad dress and clothing with a new dress,
அழுக்க வஸ்திரத்தை களைந்து விட்டு ஒரு புது வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார்.
What he's saying is, I see this brother with my dress on him.
அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் என்று சொன்னால், இந்த சகோதரன் என்னுடைய வஸ்திரத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன்.
And Zechariah, this young brother Zechariah was watching all this.
இங்கே இளைய சகோதரர் சகரியா இவங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
That's a picture of you and me.
அந்த சகரியா உங்களையும் என்னையும் குறிக்கக் கூடிய ஒரு படம்.
Zechariah says, Zechariah is so excited.
சகரியா பரவசம் அடைகிறார்.
Praise the Lord, the devil's accusations are crushed.
சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நசுக்கப்பட்டு விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Jesus is our advocate.
இயேசுவே நம்முடைய நீதிபதி, நியாயாதிபதியாக இருக்கிறார்.
He has put a new dress on this brother.
அவரே புது ஆடையை இந்த சகோதரனுக்கு அணிவித்திருக்கிறார்.
Zechariah is not joining Satan to accuse him.
சகரியா சாத்தானோடு கூட சேர்ந்து இப்பொழுது இவரை குற்றம் சாட்டுவதில்லை.
See what he says.
அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Lord,
ஆண்டவரே,
not only this white dress,
இந்த வெள்ளை வஸ்திரம் மட்டுமல்ல,
verse 5, put a good turban on his head also.
அவருடைய தலையிலே ஒரு தலைப்பாகையை வைக்க வேண்டும்.
Who said that?
அது யார் சொன்னது?
Not Jesus.
இயேசு அல்ல.
Zechariah.
சகரியா.
He got into fellowship with Jesus.
அவன் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டார்.
Not with Satan.
சாத்தானோடு ஐக்கியப்படவில்லை.
That when Jesus put a new dress, Zechariah said, put a good turban also on him.
இயேசு புது ஆடை வஸ்திரத்தை தரிக்கும் பொழுது அவருடைய தலையில ஒரு தலைப்பாகை மையங்கள் என்று சொல்கிறார்.
What a wonderful way to live.
வாழ்வதற்கு என்ன அற்புதமான ஒரு வழி.
That when the devil is trying to tear down a brother, I can make a brother glorious.
ஒரு சகோதரனை பிசாசு கெடுக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அதே சகோதரனை நான் மகிமுள்ள சகோதரனாய் மாற்ற முடியும்.
I want to say to you husbands and wives also.
கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
Do you know that the devil is attacking your wife and trying to tear her down?
நீ மனைவி பிசாசு தாக்கி அழித்து போட வேண்டும் என்று விரும்புகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
Are you going to join hands with the devil?
நீங்கள் பிசாசோடு கூட கைகோர்த்து கொள்ள போகிறீர்களா?
Or are you going to join hands with Jesus Christ?
அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட கைகோர்த்து கொள்ள போகிறீர்களா?
And say no.
இல்லை.
I want to make my wife glorious.
என்னுடைய மனைவியை நான் மகிமுள்ளவளாய் நான் மாற்ற போகிறேன்.
And sisters,
சகோதரிகளே,
Do you know that the devil is trying to tear down your husband?
உங்கள் கணவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கிழித்து விட வேண்டும் என்று பிசாசு முயற்சிக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா?
Don't join hands with the devil and you also tear down your husband.
பிசாசோடு கூட கரத்தை கோர்த்து கொண்டு நீங்களும் சேர்ந்து உங்களுடைய கணவனை அழித்து விட வேண்டாம், கிழிக்க வேண்டாம்.
Join Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள்.
And make your husband glorious.
உங்கள் கணவனை மகிமுள்ளவராய் மாற்றி விடுங்கள்.
How can you do that?
எப்படி செய்ய முடியும்?
Pray for him.
அவருக்காக ஜெபியுங்கள்.
Think of all the good things there are in your husband and wife.
உங்கள் கணவனுடைய வாழ்க்கையிலோ அல்லது மனைவியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள்.
There must be some good thing in your husband and wife.
உங்கள் கணவனுடைய மனைவியுடைய சில நல்ல காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
At least she cooks your meal and he goes and works and earns money.
குறைந்தபட்சம் உங்களுடைய சாப்பாட்டை மனைவி சமையல் செய்கிறார்கள் அல்லது நீங்கள் போய் வேலை செய்து பணத்தை சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள்.
Be thankful.
அதற்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள்.
It's by thankfulness for one another that we can make a person glorious.
ஒருவரிலே ஒரு நன்றி உள்ளவளாய் இருக்கும் பொழுது நான் ஒருவரை மகிமுள்ளதாய் மாற்ற முடியும்.
The Bible says in the body of Christ we must be thankful for one another.
கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
Let's turn to Colossians 3:15 in closing.
நாம் முடிக்கும் பொழுது கொலோசியர் 3:15 எடுத்துக்கொள்வோம்.
Colossians 3:15.
கொலோசியர் 3:15.
It's talking about this life of joy and peace.
சந்தோஷம் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையை குறித்து இங்கே பேசுகிறது.
Let the peace of Christ rule in your hearts to which you are called.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது.
You are called in one body for this peace.
இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
So be thankful.
ஆகவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள்.
Be thankful if you want to have peace in your home.
உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருங்கள்.
When was the last time you knelt down in your bed and said, Lord Jesus, thank you for my wife?
கடைசியாக எப்பொழுது நீங்கள் உங்கள் படுக்கின் அருகாமலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய மனைவிக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னீர்கள்?
I've said that many times.
நான் பல சமயங்களில் சொல்லியிருக்கிறேன்.
When was the last time you knelt down, sisters, and said, Lord Jesus, thank you for my husband?
சகோதரிகளே, கடைசியாக எப்பொழுது நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய கணவனுக்காக நன்றி என்று சொல்லியிருக்கிறீர்கள்?
Lord Jesus, thank you for the elder brothers you've given me in my church.
ஆண்டவரே, சபையில் நீர் கொடுத்த மூத்த சகோதரருக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று எப்பொழுது சொல்லியிருக்கிறீர்கள்?
It's very easy to find fault with them.
அவர்களிடத்தில் குறை கண்டுபிடிப்பது எளிது.
The devil is ready to help you to find fault.
அப்படி குறை சொல்லி குறை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்ய முடியாய் சாத்தான் தயாராக இருக்கிறான்.
How many times have you knelt down and thanked the Lord Jesus for your children?
உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை முறை முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்கள்?
Yes Lord, my children are not perfect, but I thank you you've given them to me. At least they are coming to the meeting, they've got some desire for you.
ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. அவர்கள் பூர்ணவான்களா இல்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட்டங்களுக்கு வருவதற்கும் வார்த்தை கேட்பதற்கும் ஒரு வாஞ்சை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி.
Thank God for them, they will become better children.
நீங்கள் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இன்னும் நல்ல பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள்.
And you children,
பிள்ளைகளே,
kneel down and thank God for your parents.
முழங்கால் படியிட்டு உங்கள் பெற்றோருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
Because of your parents you are sitting here.
உங்கள் பெற்றோரின் நிமித்தமாக தான் நீங்களே இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Otherwise you would have been in some cinema theater today.
இல்லாவிட்டால் இன்றைக்கு ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள்.
We must learn to be thankful for one another.
நாம் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவளா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
To forgive one another.
ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொள்ள
வேண்டும். To make one another glorious.
ஒருவரை ஒருவர் மகிமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
Because God has made such wretched sinners like us glorious.
நம்மை போல நிர்பாக்கியமுள்ள பாவிகளை அவர் மகிமுள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறாரே.
God doesn't shout at me.
தேவன் என்னை பார்த்து சத்தம் போடுவதில்லை.
Imagine if God shouted at me.
தேவனை பார்த்து சத்தம் போட்டிருந்தால்,
in anger,
கோபத்தில் என்னை பார்த்து சத்தம் போட்டிருந்தால்,
I'll be scared to go near him.
நான் அவரிடத்தில் போவதற்கே பயந்து போய் விடுவேன்.
Don't shout at other people.
மற்ற மக்களை மீது சத்தம் போட வேண்டாம்.
Husbands, don't shout at your wives.
கணவன்மார்களை மனைவியை பார்த்து சத்தம் போட வேண்டாம்.
Wives, don't shout at your husbands.
மனைவிமார்களை கணவனை பார்த்து சத்தம் போட வேண்டாம்.
Don't shout at your children or your parents.
பிள்ளைகளை பற்றி பார்த்து அல்லது பெற்றோரை பார்த்து சத்தம் போட வேண்டாம்.
Elder brothers, please don't shout at your flock.
மூப்பர்களே, உங்கள் மந்தையை பார்த்து சத்தம் போட வேண்டாம்.
Speak gently.
சாந்தமாய் பேசுங்கள்.
Yes, speak the truth.
சத்தியத்தை பேசுங்கள்.
Speak the truth in love.
அன்பிலேயே சத்தியத்தை பேசுங்கள்.
Let's learn from Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray you will apply these truths to our daily lives.
ஆண்டவரே, இந்த சத்தியங்களை எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் அபியாசப்படுத்த முடியாத நாங்கள் வேண்டுகிறோம்.
Make our homes like heaven on the earth.
எங்களுடைய குடும்பங்களை கர்த்தாவே பூலோகத்திலே காணப்படுகிற பரலோகமாய் மாற்றும்.
We humbly ask in Jesus' name.
தாழ்மையாய் நாங்கள் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
பரிசுத்த ஆவியின்